அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். சங்கீதம் 119:102.
Oh. கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் யாத்ராம புத்தகத்தை கற்று வருகிறோம். இன்று யாத்ராமும் 30:11 முதல் சிந்திக்கப் போகிறோம். கர்த்தர் மோசேக்கு பல காரியங்களை சொல்லிக் கொடுத்துக் கொண்டு வந்தார். ஆசரிப்பு கூடாரம் எப்படி அமைக்கப்பட வேண்டும், அதற்குள்ளே வைக்கப்படும் ஒவ்வொரு பொருட்களும் எப்படி செய்யப்பட வேண்டும், என்னென்ன அளவுகளிலே அவைகளை செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூறினார். 11 முதல் கர்த்தர் மோசேயை நோக்கி திரும்ப பேச ஆரம்பிக்கிறார். பாருங்கள், 12-13 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவரும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல்.
ஆராதனை சமயத்திலே செய்யப்பட வேண்டிய எதிர்பார்க்கப்படுகிற இரண்டாவது காரியம்தான் இது. அவர்கள் மீட்கப்பட போவதனாலே அவர்களுக்குள்ளே எந்த விதமான வாதையும் உண்டாகாது. எனவேதான் அவர்கள் எண்ணப்படும் பொழுது ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். அதாவது அந்த வெள்ளியினாலே அவர்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும். மீட்புக்கு ஒரு அடையாளமாக வெள்ளி பயன்படுத்தப்பட்டது. தேவனை தொழுது கொள்கிற ஒவ்வொருவரும் மீட்கப்பட வேண்டும். இந்நாட்களிலே பொதுவான ஆராதனை குறித்து நாம் அதிகமாக பேசுகிறோம். ஆனால் உண்மையில் அப்படி எதுவும் இல்லை. மீட்கப்பட்டவர்கள் மட்டுமே கர்த்தரை தொழுது கொள்ள முடியும். ஆனால் இந்த மீட்புக்கான வாசல் எல்லாருக்கும் திறந்திருக்கிறது. தொழுது கொள்ளுகிறவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவர்கள் சுத்திகரிக்கப்படவும் வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். இது நம்மை வெண்கல தொட்டி அண்டை கொண்டு வருகிறது. வெண்கல பலிபீடத்தைப் போல இதுவும் வெண்கலத்தினாலே செய்யப்பட்டு வெண்கல பலிபீடத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்திற்கும் நடுவாக இது வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கேதான் தேவன் அவர்களுடைய பாவத்தோடு செயல்படுகிறார். இந்த வெண்கல தொட்டி அண்டையிலேதான் நம்முடைய பாவங்களை குறித்து தேவன் செயல்படுகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். வசனங்கள் 17-20 வரை பாருங்கள்.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தின் இடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள்.
அருமையானவர்களே, ஒரு ஆசாரியனாய் இருந்தாலும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே பணிவிடை செய்யும்படியாய் செல்லும் பொழுது தன்னை கழுவிக்கொள்ளாமல் உள்ளே செல்ல முடியாது. அவன் வெளியே இருக்கும்பொழுது பாவம் செய்தவர்களை சூழ அவன் இருக்கும்பொழுது அசூசிப்பட்டவனாகிறான். எனவே பணிவிடை செய்ய செல்லும் பொழுது தன்னுடைய கைகளையும் கால்களையும் அவன் சுத்தமாய் கழுவி உள்ளே செல்ல வேண்டியதாய் இருக்கிறது. அருமையானுள்ளே, நீங்கள் ஒரு ஆலயத்திற்கு செல்கிறீர்கள். அந்த ஆராதனையை உங்களால் சந்தோஷமாய் அனுபவிக்க முடியவில்லை. இதற்கு முழு காரணமும் போதகர் என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அழுக்குகளோடு நீங்கள் ஆண்டவரை தேட வந்த ஒரு விசுவாசியாயிருக்கலாம். போதகரும் சரியானபடி ஆயத்தப்படாதவராய் இருந்திருப்பார் என்றால் நீங்களும் சுத்தமாக்கப்பட்ட அனுபவத்தோடு ஆராதனையிலே கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அந்த ஆராதனை உங்களுக்கு ஒரு உற்சாகமான ஆராதனையாக இருக்க முடியாது. உலகத்திற்குள்ளே நாம் வாழும்பொழுது அழுக்கடைந்து விடுகிறோம். நாம் சுத்திகரிக்கப்பட முடியாமல் நாம் தொழுது கொள்ள முடியாது. இந்த காரணத்தினாலேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் மேல் வீட்டு அறையிலே தனது சீடர்களின் கால்களை கழுவினார். இன்றைக்கும் அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, நாமும் இந்த வெண்கல பலிபீடத்தண்டை சென்று அவ்வப்பொழுது நம்மை சுத்திகரிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய முதல் காரியம் அதுதான். வெண்கல பலிபீடத்தண்டையிலே அவர்கள் செல்லும் முன்பதாகவும் அங்கே அவர்கள் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவ வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவர்கள் செல்லுகிறதாயிருந்தாலும் அவர்கள் தங்களுடைய கைகளையும் கால்களையும் கழுவித்தான் பின்னர் உள்ளே செல்ல வேண்டும். இங்கே கழுவப்படுவது மிக முக்கியமான ஒன்று என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை வெண்கல தொட்டியண்டையிலே கைகளை கால்களை கழுவி கொண்டிருக்கும் ஆசாரியர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளும்பொழுது, இன்று நீ எத்தனை முறை உள்ளே போய் வந்தாய் என்று கேட்கும்பொழுது, நான் 10-15 தடவை போயிருப்பேன் என்று இன்னொருவர் கூறியிருப்பார். அதற்கு மற்றொருவர், நான் இதைவிட அதிகமான நேரம் உள்ளே போய் வந்துவிட்டேன், கைகளையும் கால்களையும் கழுவி என்னுடைய கையெல்லாம் எப்படி இருக்கிறது பார் என்று கூட ஒருவரோடு ஒருவர் பேசியிருக்கலாம். இவர்கள் பேச்சை சற்று தள்ளி நின்று கவனிக்கிற ஆரோன், நீங்கள் கழுவப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், எனவே மீண்டும் மீண்டுமாய் நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள், ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தமானவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை உங்கள் மனதிலே நீங்கள் பதித்துக் கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ள செல்லும் பொழுது நீங்கள் சுத்தமாக்கப்பட்டவர்களாய் செல்ல வேண்டும் என்று கூறியிருப்பார். அருமையானவர்களே, கரைப்பட்ட ஒரு பரிசுத்தவானும் கர்த்தரை சேவிக்கும் பொழுது அதை அவர் ஏற்றுக்கொள்வார், இது உண்மை என்று யாரும் கூற முடியாது. கர்த்தருடைய ஊழியத்திலே மகத்துவமான ஊழியங்களை நிறைவேற்றியிருக்கிறவர்களும் கூட பணத்தினாலோ பெண்ணினாலோ கரைப்பட்டவர்களாய் கண்டுபிடிக்கப்படும் பொழுது மக்கள் என்ன சொல்கிறார்கள், இவ்வளவு அருமையான தேவனுடைய ஊழியத்தை செய்கிற இவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படி இது நடந்தது, என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்றுதான் மக்கள் கூறுவார்கள். அருமையானவர்களே, அந்த சகோதரன் ஒருவேளை சிறந்த ஒரு செய்தியாளராய் இருந்திருக்கலாம், அல்லது கிறிஸ்தவ ஸ்தாபனத்திலே வேலை செய்கிற ஒருவராய் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவருடைய வேலையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அது மரத்தினாலும் வைக்கோலினாலும் செய்யப்பட்டதாகவே காணப்படும். 1 கொரிந்தியர் 3:12-15 வரை பாருங்கள். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். இதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். அருமையானவர்களே, அந்த மனிதனுடைய சிறப்பான வேலைப்பாடுகளும் ஆண்டவருடைய பார்வையிலே அது ஒன்றுமில்லாததாகிவிடும். நாம் சுத்தமுள்ளவர்களாக இருக்கவே கர்த்தர் விரும்புகிறார். எனவே அந்த ஆசாரியர்கள் வெண்கல தொட்டியாண்டை கழுவ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவருடைய சன்னிதானத்திலே பாவ அறிக்கையோடு நாம் கடந்து வர வேண்டும். 1 யோவான் 3:9 சொல்வது என்ன, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமுள்ளவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இந்த வெண்கல தொட்டியானது நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதலை குறித்து பேசுகிறது. தேவனுக்காக நாம் பணிவிடை செய்ய செல்லும் பொழுது சுத்தமாக்கப்பட்டவர்களாய் கழுவப்பட்டவர்களாய் செல்ல வேண்டும். தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டுமென்றால் முதலாவது நாம் நம்மை சுத்திகரித்து அறிக்கையிடப்படாத பாவங்கள் இருக்கும் என்றால் அதை அறிக்கை செய்து கர்த்தர் என்னை கழுவினார் என்ற நிச்சயத்துடனேதான் கர்த்தருடைய பணியை நாம் செய்ய வேண்டும். நாம் சுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய உடையானது நல்ல மனம் வீச வேண்டும் என்பது மட்டுமல்ல, நம்முடைய சரீரமும் சுத்தமான தண்ணீரிலே கழுவப்பட்டதாக இருக்க வேண்டும். சுத்தமான தண்ணி எது, கர்த்தருடைய வார்த்தைதான். அந்த தொட்டியானது வெண்கலத்தினாலே செய்யப்பட்டிருந்தது. அந்நாட்களிலே பளபளப்பாக்கப்பட்ட வெண்கல தகடுகளைத்தான் பெண்கள் கண்ணாடியைப் போல பயன்படுத்தினார்கள். அப்படி அவர்கள் பயன்படுத்தியிருந்த எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் இந்த தொட்டியானது செய்யப்பட்டது. கண்ணாடியானது அழுக்கை காண்பிக்கிறதாயிருக்கிறது. அதுதான் அந்த வெண்கல தொட்டியின் காரியம். வெண்கல தொட்டியிலே ஆசாரியர்கள் சுத்தமாக்கப்பட்டார்கள். வெண்கல தொட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாயிருக்கிறது. வேத வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது அது ஒரு கண்ணாடியைப் போல நம்முடைய பாவங்களை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. அந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டியது என்ன, உண்மையான இருதயத்தோடு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம் கர்த்தரால் கழுவப்பட வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு பொதுவான ஒரு இடத்திலே போய் நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் தனித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சென்று உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். இயேசு கிறிஸ்துவாகிய அந்த தொட்டி இன்று பரலோகத்திலே உண்டு. ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாள் என்று நாம் ஆலயத்திற்கு செல்லும் முன்பதாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தவர்களாக நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். நான் அழுக்கடையவில்லை, அழுக்காகவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. உங்கள் கண்கள் அழுக்கப்படுகிறது, உங்களுடைய எண்ணங்களிலே அழுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கரங்களிலே அழுக்கு உண்டு, உங்கள் கால்கள் அழுக்காயிருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் அழுக்கடைந்து விட்டீர்கள். பரவாயில்லை, ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த சன்னிதானத்திலே செல்லும் முன்பதாக பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டியது நம்முடைய விசேஷித்த கடமையாயிருக்கிறது. கழுவப்பட்ட இருதயத்திலிருந்து செல்லும் ஆராதனையே கர்த்தர் ஏற்றுக்கொள்ள முடியும். கவனியங்கள், யாத்ராமும் 30:25-27 வரை.
அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாயிருக்க கடவது. அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் குத்துவிளக்கையும் அதன் கருவிகளையும் தூபபீடத்தையும்.
தேவனுடைய ஆராதனைக்குரிய கூடாரம், மேஜை, பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணும்படியாய் சொல்கிறார். இன்றைக்கு இந்த அபிஷேகம் நமக்கு எப்படி கிடைக்கிறது? இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். கர்த்தருடைய வசனத்தை புரிந்து கொள்ள செய்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் தேவை. இந்த காரணத்தினாலேதான் வேத வசனம் இப்பொழுது வாழ்கிற நமக்கும் ஏற்ற வார்த்தைகளாயிருக்கிறது. வேதத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசிரியரோ ஒரு போதகரோ அல்ல, பரிசுத்த ஆவியானவரே கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே உங்களை அபிஷேகிக்க முடியும். வேறொரு மனிதனிடத்திலே போய் அவர்கள் உங்கள் தலையிலே எண்ணெயை ஊற்ற வேண்டும் என்பதல்ல, நீங்களே கர்த்தருடைய பாதத்திலே சேர்ந்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நான் அறிந்து கொள்ளத்தக்கதாக என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய மனதையும் என்னுடைய வாழ்க்கையையும் நீர் திறந்து தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். யோவான் 2:20 நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே உங்களுடைய மனதையும் உங்களுடைய இருதயத்தையும் திறந்து கொடுத்து தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட வழிவகுக்கிறது. நம்முடைய இருதயத்திற்கு அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் கொண்டு வருகிறார் இல்லையா? ஆனால் இந்து வாழ்கிற அநேகர், ஏன் இந்த வாழ்க்கை, இந்த என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய தேவையை குறித்து நான் எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கிறார்கள். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு உண்மை உள்ளதாக்கி கொடுப்பார். அது மட்டுமல்ல, நிறைவான உண்மையான சந்தோஷத்தையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இப்பொழுது யாத்ராமம் 30:34-36 பாருங்கள்.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியமும் அல்பான் பிசினுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூபவர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாயிருக்க கடவது.
கவனித்தீர்களா? கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே பயன்படுத்துவதற்காக ஒரு விசேஷித்த தூப வர்க்க பொடி செய்யப்படுகிறது. சுத்தமான வெள்ளைப்போளம், குங்குலியம், அல்பான் பிசின், சுத்தமான சாம்பிராணி எல்லாவற்றையும் சம நிறைவாக எடுத்து சேர்க்கும்படியாய் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த தயாரிப்பானது ஒரு விசேஷித்த வாசனை கொடுக்கக்கூடியது. இது ஆசரிப்பு கோடாரத்திலே பயன்படுத்தப்படுவதற்காக மட்டுமே தயாரிக்கப்பட வேண்டும். தனியாக வீட்டிற்கு இதே விதமாக தயாரிக்கக்கூடாது. வசனங்கள் 37-38 கவனியுங்கள்.
இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது. இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாயிருப்பதாக. இதற்கு ஒப்பானதை முகருகிறதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவன் என்றார்.
அருமையான சகோதரனை சகோதரியை கவனித்தீர்களா? தனிப்பட்ட முறையிலே யாருடைய பயனுக்காகவும் இந்த வாசனை பொருட்கள் இதே வண்ணமாக சேர்க்கப்படக்கூடாது. இந்த வெண்கல பீடமானது ஜபத்தையும் தொழுது கொள்ளுதலையும் குறித்து பேசுகிறது. இங்கேதான் நாம் நம்முடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய தேவைகளையும் சொல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். தனி மனிதனை போற்றுவதற்கோ புகழுவதற்கோ இந்த விதமான தூபவர்க்கம் செய்யப்படக்கூடாது. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய ஆலயங்களுக்குள்ளே வைத்து நாம் மனிதர்களை போற்றி புகழ்வது சரியான ஒரு காரியம் அல்ல. ஆராதனை மனிதனை பிரியப்படுத்தும் ஆராதனையாய் இருக்கக்கூடாது. நாம் தேவனாய கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அவரையே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். மனிதனை போற்றி புகழ்வதற்கு எத்தனையோ மேடைகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிரசன்னத்திலே கடந்து வரும்பொழுது கர்த்தருக்கே நாம் சகல கனத்தையும் மகிமையும் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு மக்களை ஆலயத்திற்கு வரவைப்பதற்காக அநேக திருச்சபைகளிலே என்னென்னலாமோ முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையே அவருடைய ஆலயத்திற்கு வரச் செய்கிற ஒன்றாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையே மிக முக்கியமானது. ஆராதனையிலே எல்லாமே அதை சுற்றியே அமைய வேண்டும். மீண்டுமாக இந்த இரண்டு பீடங்களை குறித்தும் நாம் சிந்திப்பது நல்லது. வெளியே இருக்கும் வெண்கல பலிபீடமானது தேவன் ஒரு பாவியோடு இடைபடும் இடமாயிருக்கிறது. அது இந்த உலகத்தை குறித்தும் மனிதனுடைய பாவத்தை குறித்தும் பேசுகிறது. உள்ளே பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தூப பீடமானது பரலோகத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் பேசுகிறது. வெளியே இருக்கும் வெண்கல பீடமானது இந்த பூமியிலே நமக்காக இயேசு கிறிஸ்து செய்ததை குறித்து சொல்லுகிறது. உள்ளே இருக்கும் தூபவர்க்க பீடமானது இயேசு கிறிஸ்து இன்று எனக்காகவும் உங்களுக்காகவும் பரலோகத்திலே செய்யும் காரியத்தை குறித்து சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது நாம் ஏறெடுக்கும் ஜபங்களையும் இந்த தூப பீடம் நினைவுபடுத்துகிறது. மட்டுமல்ல, நமக்காக பேசும் நமக்காக ஜபிக்கும் இயேசு கிறிஸ்துவையும் இது காட்டுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே உண்மையான முறையிலே தேவனை போற்றுகிறார், புகழுகிறார், நமக்காகவும் வேண்டிக் கொள்கிறார். அவரே நமக்காக கர்த்தரை பணிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறவரும் அவரே. அப்படியென்றால் நாம் எப்படி தொழுது கொள்ளுதலை கற்றுக்கொள்ள முடியும்? வெளியே இருக்கும் வெண்கல பலிபீடத்தண்டையிலே நாம் அதை கற்றுக்கொள்ள முடியாது. நாம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வந்து அந்த பொன்னாலான பீடத்தண்டை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே நாம் எந்த விதமான பலியையும் செலுத்த வேண்டியதில்லை. ஏனென்றால் ஏற்கனவே வெளியே நமக்காக பலி செலுத்தப்பட்டாகிவிட்டது. எனவே நீங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது அதற்கு முன்னதாகவே பாவத்தை குறித்து செயல்பட்டு விட வேண்டும். அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். விசுவாசிகளாக நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார். ஏனென்றால் எனக்காகவும் உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் யாத்திராமும் 31 அதிகாரத்திற்குள்ளே பிரவேசிக்கிறோம். இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து படித்துக் கொண்டிருக்கிற நாம் வேறு எங்கோ செல்வது போல தெரியலாம். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. கர்த்தர் மோசேக்கு தம்முடைய கற்பனைகளை குறித்து சொன்னதற்கும் ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து சொன்னதற்கும் இடைப்பட்ட காலத்திலே சொன்ன காரியங்கள். சீனாய் மலையிலே மிக அதிகமான காலங்களை மோசே கழித்தார். தேவனிடத்திலிருந்து எல்லா விபரங்களையும் பெற்றுக் கொண்டிருந்தார். மோசேக்காக கீழே காத்திருந்த மக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பொறுமை இழந்து போனார்கள். இந்த அதிகாரத்திலே இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பலவிதமான விசேஷித்த வேலைகளை செய்வதற்காக தேவன் தெரிந்தெடுத்த ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே அந்த மனிதனுக்கு இந்த எல்லா தாழ்ந்துகளையும் கொடுத்திருந்தார். பாருங்கள், யாத்திராமும் 31 அதிகாரம் முதல் 6 வசனங்கள்.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்திலுள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனோடே துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள்.
வினோதமான வேலைகளை அவர்கள் யோசித்து செய்வதற்காக கர்த்தர் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்தார். அவனோடு இணைந்து பணி செய்தவர்களுக்கும் அவர் ஞானத்தை கொடுத்தார். அவர்கள்தான் ஆசரிப்பு கூடாரத்தையும் அங்கே வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு பணிமூட்டையும் பிரதான ஆசாரியனின் உடையையும் தயாரித்தார்கள். இந்த பணிவிடைகளெல்லாம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவரே அவர்களை தகுதிப்படுத்தினார். இதற்கு முன் இந்த பெசலெயேல் என்ன செய்து கொண்டிருந்தான் என்று ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஏற்கனவே அவன் இப்படிப்பட்ட வெண்கலத்திலேயும் மரத்திலேயும் துணியிலேயும் பற்பலவிதமான வேலைகளை செய்கிறவனாய்த்தான் இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது அவனுக்கு ஒரு விசேஷித்த வரம் கர்த்தருடைய பணியை செய்வதற்காக கொடுக்கப்படுகிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த உலகத்திலேயும் யார் யார் எந்தெந்த பணிவிடைக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறார்களோ அந்த பணிவிடையைத்தான் அவர்கள் முழு மனதோட முழு முயற்சியோட செய்ய வேண்டும். தேவன் அவர்களை வேறு வேலைக்கு அழைக்காவிட்டால் அவர்கள் கற்று அறிந்திருக்கிற பணியையே தொடர்ந்து செய்ய வேண்டும். இன்று ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கு திறமை இல்லாதவர்களும் கூட அப்படி பேச வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்து எது என்பதை கண்டுபிடித்து அதை நீங்கள் அவருக்காக பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு வேறு ஒரு தாளந்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் செய்தியாளராய் செல்ல வேண்டும் என்று முயற்சிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்துகள் எல்லாம் வீணாய் போய்விடுகிறது. போதகர் ஒருவர் புதிதாக ஒரு ஆலயத்திற்கு சென்றார். அப்பொழுது அந்த சபையிலே உள்ள ஒரு பெரிய கம்பெனியிலே மிக முக்கியமான பொறுப்பு வகித்த ஒருவர் அவரை பார்க்க வந்தார். வந்தபொழுது, ஐயா, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், பின்னணியத்திலே உங்களுக்கு என்ன உதவி தேவை என்றாலும் அதை நான் செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன். ஆனால் எந்த ஒரு ஜபக்கூட்டத்திலோ ஆராதனை வேளையிலேயோ எல்லார் முன்னிலையிலேயும் என்னை ஜெபிக்க முடியாத சொல்லிவிடாதீர்கள் என்று கூறினாராம். அவர் சொன்னபடியே அந்த போதகருக்கு பின்னணியத்திலே பல உதவிகளை செய்த அவர் தனது தாளந்து அது என்பதை அறிந்தவராய் தொடர்ந்து செயல்பட்டார். இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே இருக்கிறது போல பெசலியேலும் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, நான் ஆரோனை போல அந்த உடைகளையெல்லாம் அணிந்து உமக்காக வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து, நீ எனக்கு சேவை செய்ய வேண்டிய விதம் வேறு, நீ இவ்வாறாக உன்னுடைய தாளந்தை பயன்படுத்தி ஆசரிப்பு கூடாரத்திற்கான காரியங்களை செய்து எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும், ஆரோனுக்கு நான் கொடுத்திருக்கிற தாளந்தை விட இது மிக முக்கியமானது என்று கூட அவர் கூறியிருக்கலாம். ஆம் பிரியமானோர்களே, பெசலியேலின் தாளந்து ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய தேவையானதாக இருந்தது. தேவன் உங்களுக்கும் தாளந்துகளை கொடுத்திருக்கலாம், அதை தொடர்ந்து அவருக்காக நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை அவருக்கென்றே நாம் அர்ப்பணித்தவர்களாய் செயல்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே நம்மை எடுத்து பயன்படுத்துவதற்காக நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஒரே விதமான தாளந்துகளோ திறமைகளோ இல்லை. இன்றைக்கு சில திருச்சபைகளிலே ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது. ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ பாடகர் வரிசையிலே இருந்து பாட முடியாவிட்டாலோ, அல்லது ஓய்வு நாள் பள்ளியை எடுக்க முடியாவிட்டாலோ, பொதுவாக மேடையிலே பேச முடியாவிட்டாலோ, அல்லது காணிக்கை எடுப்பதற்கு முன் வராவிட்டாலோ அவர்கள் ஆலயத்திலே இருப்பதே அவசியமில்லை என்பது போல நினைக்கலாம். அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் அவ்வாறு சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தருக்காக பணிபடி செய்ய நூற்றுக்கணக்கான தாளந்துகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்து என்ன என்பதை கண்டுபிடித்து நீங்கள்தான் அதை கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு ஆண்டவர் எந்த வெகுமதியை எந்த தாளந்தை கொடுத்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அதை எடுத்து பயன்படுத்த ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் அதற்காக உங்களை நீங்களே அர்ப்பணிக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, ஆரோன் தரித்துக் கொள்ள வேண்டிய உடையை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். ஆலய பணிவிடையிலே செய்யப்பட வேண்டிய அபிஷேகத்தை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். இறுதியாக நீர் விசேஷித்த தாளந்து கொடுத்த பெசலியலை குறித்தும் நாங்கள் சிந்தித்தோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் தங்கள் வாழ்க்கையிலே நீர் என்ன தாளந்து கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை கண்டு அறிந்து அதை உமக்கென்றே பரிபூர்ணமாய் அர்ப்பணித்து உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த உதவி செய்யும். தாளந்துகளை பயன்படுத்துவதிலே போட்டி பொறாமைகள் ஏற்படாதபடி தாழ்மையும் பரிசுத்தமும் உண்மையும் ஒருவருக்கொருவர் முன்மாதிரியும் உதவி செய்கிறவர்களாய் வாழ கர்த்தர் தாமே அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யாராவது தாளந்தை புதைத்து வைத்திருப்பார்கள் என்றால் ஆண்டவரே அதை குறித்து அவர்கள் ஆழமாய் சிந்திக்கவும், கர்த்தர் கொடுத்த தாளந்தை பல மடங்காய் விருத்தி செய்யவும் நீரே அவர்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு தாளந்து இல்லையே என்று யாராவது கவலையோடு இருப்பார்கள் என்றால் நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்து என்ன என்பதை அவர்கள் கண்டுகொள்ள ஏற்ற சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் கர்த்தர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. எரேமியா 33:3.